அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ்குமார் நாவல் தண்டனை தூரமில்லை பார்ட் 10. பவித்ரன் எஸ்டேட் தோட்டத்தில் வேலையை முடித்து கூலி ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு பங்களா அவுட் ஹவுஸ்க்கு திரும்பிய போது நேரம் மாலை 6:45. இருட்டு வேகமாய் கவிழ்ந்தது. பங்களாவின் போர்டிகோவில் ஜெகதாம்பாலும் மகள் ரக்ஷனாவும் மேனேஜர் தங்கராஜனோடு பேசிக்கொண்டே இருந்தார்கள். பவித்ரனை பார்த்ததும் ஜெகதாம்பாள் கையசித்து கூப்பிட்டாள், இங்கே கொஞ்சம் வாப்பா. அவளை நோக்கி போனான். வணக்கம்மா, எப்படி உங்கள் வேலை பிடிச்சிருக்கம்மா? அழகாய் புள்ளமாய் அம்மா சாயலில் இருந்த லக்ஷனா குறுக்கிட்டு கேட்டாள், நீ என்ன படிச்சிருக்கே? பிஎஸ்சி. மெயின் பாடம் என்ன? பாட்னி. இந்த தோட்ட வேலைக்கு ஏற்ற பாடம்தான். ஆமாம், மதியம் கொடுத்து அனுப்பிய சாப்பாடு வந்ததா? வந்ததுமா. நீ போய் குளியலை முடிச்சுட்டு வா, ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். ஜெகதாம்பாள் சொல்லவும் தலையாட்டி விட்டு அவுட் ஹவுஸ் நோக்கி நடந்தான் பவித்ரன். அவுட் ஹவுஸ் மசமசப்பான இருட்டிலும் பனியிலும் புதைந்து கிடந்தது. வாசல்படி ஏறி வெறுமனே சாத்தியிருந்த வாசல் கதவை தள்ளினான். கதவு கிரீச் சென்று உள்ளே போனது. வீட்டினுள் ஒட்டியிருந்த இருட்டில் மெதுவாய் நடந்து போய் சுவிட்சை தொட்டான். விளக்கு உயிர் பிடித்து எரிந்தது. பேண்டையும் சட்டையும் கழட்டி கட்டின் மேல் இருந்தான். மேசை மேல் இருந்த அந்த பொருள் அவனை ஆச்சரியப்பட வைத்தது. டார்ச். நேற்றைக்கு ராத்திரி அவன் பங்களாவின் பின்பக்க கிணற்று மேடைக்கு அருகே கை நழுவ விட்ட டார்ச். இதை யார் கொண்டு வந்து வைத்திருப்பார்கள்? மனசுக்குள் திகில் ஒரு ஊசி மாதிரி பாய்ந்தது. டார்ச்சை கையில் எடுத்து பார்த்தான். அதே வினாடி அவனுக்கு பின்பக்கமாய் யாரோ மூச்சு விடும் சத்தம் பாம்பின் சீரல் மாதிரி கேட்டது. திரும்பினான். மாடியறை டைனிங் டேபிளை சுற்றி எல்லோரும் பரவி இருந்தார்கள். மோவாயை கழுவி கொண்டு ருத்ரையா பேத்தி ஜோதியோடு பேசியபடி ஜெகதாம்பாள் ஏதோ ஒரு கிரைம் நாவலை படித்தபடி, லக்ஷனா கணவன் மதனோடு சிரித்தபடி, கோகிலா காலையில் படிக்காமல் விட்ட பத்திரிகையை பதி புரட்டியபடி, அஜய் யார் கூடவும் ஒட்டாமல் தங்கராஜன் அவனுக்கு பக்கத்தில் பவித்ரனுக்காக காத்திருக்கும் நாற்காலி. மதன் தங்கராஜனை ஏறிட்டான். தங்கராஜன், அந்த புது ஆள் குளிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? நான் மதியமும் சரியாக சாப்பிடலை, போய் சீக்கிரமாக வர சொல்லு. தங்கராஜன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். 7:30. பவித்ரன் குளிச்சுட்டு வர இவ்வளவு நேரமா? நாற்காலியை பின்னுக்கு தள்ளி கொண்டு எழுந்தான். முகத்தில் கோபம் அடிக்க வேக வேகமாய் அறையை விட்டு வெளியேறி மாடிப்படிகள் தடதடவென ஹாலுக்கு வந்தான். வேலைக்கு போ சேர்ந்த முதல் நாளே இப்படியா? எல்லோரும் காத்திருப்பார்கள் என்ற பொறுப்புணர்ச்சி கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? மனசுக்குள் பவித்ரனை நன்றாக திட்டிக் கொண்டே அவுட் ஹவுஸை நோக்கி நெருங்கினான். வாசல்படி ஏறி கதவை தட்டினான். அமைதி பவித்ரன் என்று தங்கராஜன் குரலில் தோணியை உயர்த்தி கத்தினான். உள்ளே கனமாய் மௌனம். என்ன, இவன் உள்ளே தூங்கிவிட்டானா? யோசித்து கொண்டே கதவின் மேல் கை வைத்து முழு வேகத்தோடு தள்ளினான். கிரீச் என்று அலறலோடு உள்ளே போனது கதவு. சதுரமாய் இருட்டு தெரிந்தது. பவித்ரன் பேச்சில்லை மூச்சில்லை. தங்கராஜன் உள்ளே மெல்ல காலடி எடுத்து வைத்தான். சுவரில் இருந்த சுவிட்ச் போர்டில் கையை வைத்து தடவி சுவிட்ச் போட்டான். விளக்கு பழியில் என்றது. பார்வையை உள்ளே வீசினான் தங்கராஜன். அடுத்த வினாடி அதிர்ந்தான். முதுகு தண்டின் பாதையில் ஒரு ஐஸ் கட்டி உணர்ந்தது, ஊர்ந்தது. அறையின் மையத்தில் கால்களையும் கைகளையும் பரப்பியபடி குப்பர விழுந்து கிடந்தான் பவித்ரன். தலை வலது பக்கமாய் திரும்பியிருந்தது. கண்கள் எதிர் சுவரை தெரிக்க அவனை சுற்றிலும் இரத்த ஓவியம் வரைந்திருந்தது. அதிர்ந்து போன தங்கராஜன் மெதுவாய் நடை போட்டு பவித்ரனை நெருங்கி உட்கார்ந்தான். உடம்பை மெல்லமாய் புரட்டினான். சலனமில்லாமல் மல்லாந்தான் பவித்ரன். இடுப்பில் அரையடி நீளத்துக்கு அந்த இரத்த காயலின் கிழிசல் தெரிந்தது. நன்றி. பகுதி 11, அடுத்த ஆடியோவில்.